ஸ்ரீமத் பாகவதம் பார்த்துன்னு வரோம். நாரதருக்கு நாராயண மகரிஷி ஸ்ருதி கீதையை பற்றி சொல்கிறார். ஸ்ருதி கீதை என்ன சொல்கிறதுனாக்கா, பிரளயத்தில் எல்லாமே அழிஞ்சு போய்டுறது, ஆனால் வேதங்கள் மட்டும் அழியாமல் பெருமாளோட ஹிருதயத்தில் அப்படியே ஜொலிச்சுட்டுருக்கான். பெருமாள் யோக நித்திரையில் அப்படியே இருக்கார். பிரளயக்காலம் முடிஞ்சு சிருஷ்டி காலம் தொடங்கும் போதும் அப்படியே இருக்கார். யோக நித்திரையிலேருந்து பெருமாளை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேதமே பெருமாளை எழுப்புறது. எப்படி எழுப்புறதுன்னா, ஜெய ஜெய அப்படின்னு அழைக்கிறதான். நீ தான் இந்த மாயையான உலக படைக்கிற, நீயே அதை ஞானமாகவும் பண்ணுற, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒடுக்கி பிரளயத்தில் எல்லாத்தையும் ஒடுக்கி அங்கே வந்து அப்படியே படுத்து கிடக்க, இப்போ எழுந்து சிருஷ்டியை நீ தானப்பா பண்ணணும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எழுப்புகிற மாதிரி பெருமாளை எழுப்ப முடியுமா அப்படின்னா முடியாது தான். ஆனால் வேதங்கள் பெருமாளை எழுப்புறது. எதனால் எழுப்புறது, எதுக்காக சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். பெருமாள் வந்து சூரியன் தன் பிரகாசத்தினாலே இருளை தள்ளிட்டு எழுந்துக்கிற மாதிரி, நாராயணா நீ தான் இந்த அஞ்ஞானமான இருளை தள்ளிண்டு எழுந்துக்கணும், ஏன்னா பிரளய இருளில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. பிரபஞ்சம்னு ஒன்று உண்டானாக்கா அப்போது ஸ்தலங்கள்லாம் இருக்கும், பாகவதர்கள் இருப்பா, உன் லீலா வினோதங்கள் விரியும், எல்லாரும் உன்னை சேவிக்கிறதுக்காக வருவா, உன் சரித்திரங்களை கேட்பா, நாங்கள் எல்லாரும் கூடி குளிர்ந்து அனுபவிப்போம், பக்தி ஞானம் வைராக்கியம்னு எல்லா மார்க்கங்கள் மூலமாகவும் உன்னை நோக்கியே வருவோம். இப்படியே கிடந்தையானாக்கா உனக்குள்ளே இருக்கிறக்கூடிய ஜீவர்களும் அப்படியே கிடப்பா, அவளாலெல்லாம் உய்ய முடியாது, உன்கிட்ட வர முடியாதே, உனக்கு கைங்கரியம் பண்ண முடியாதே, உன்னுடைய திருவடியை எப்படி அவளால் ருசிப்பா, எப்படி தாயாரோட சேர்ந்து நீ இருக்கிறத எல்லாரும் சேவிக்க முடியும், எப்படி கைங்கரியம் பண்ண முடியும். மேற்கொண்டு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை பற்றி ஸ்ருதி கீதை சொல்கிறது. ஸ்ருதி கீதையோட லட்சியமே என்னென்னா, பகவான் அடையிறது, ஸ்ரீமன் நாராயணனை அடையிறது, ஆத்ம விசாரம் செய்யக்கூடிய மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கறது. பிரபஞ்சத்தோட அதிசூக்மமான விஷயங்களெல்லாம் அது விரிவாக அலசுறது. இந்திரியங்கள் வழியாக தான் இந்த உலகம் தோன்றுறது அப்படிங்கிறதையும், அதை ஒடுங்கிறத குறித்த விஷயங்களையும், யோக விஷயங்களையும் அப்படியே சொல்லிகிட்டே போகிறது. இப்படிப்பட்ட ஸ்ருதி கீதையை தான் அந்த ஸ்வேத தீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்கள்லாம் கீர்த்தனையாக பாடிகிட்டே இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நாராயண மகரிஷி நாரதர்கிட்ட சொல்கிறார். இந்த ஸ்ருதி கீதையை தான் ஸ்ருத தேவர் அப்படிங்கிற அந்த அந்தனருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், நாரதர் வியாசருக்கும் இப்போது நான் உனக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் அப்படிங்கிற 10வது காண்டம் இதோட முடிகிறது. இதுக்கப்புறமா சுகபிரம்ம ரிஷி ஏகாதச ஸ்கந்தம் அப்படிங்கிற 11வது காண்டத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவத தர்மங்களை நிறைய சொல்லக்கூடிய பகுதி இது தான். இதில் முதல்ல எதுகுலம் அழியிறது, நவயோகிகள் விதேகராஜனுக்கு உபதேசம் பண்ணுறா, கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசம் பண்ணுறார், இதெல்லாம் அதில் தான் வருது. ஸ்ரீமத் பாகவதம் முழுக்கவே பாகவத தர்மத்தை சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பாகவத தர்மம் அப்படிங்கிறது பக்தி தியானம் வைராக்கியம் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டது. தியானம் வைராகியத்தோட பக்தி வரும்போது ஞானமாக அது விரியறது. பக்தியோடு சேர்ந்து தியானம் பழுக்க பழுக்க ஞானமும் வைராக்கியமும் அப்படியே வெண்ண மாதிரி திரண்டு வருது. கீதை பகவத்கீதை உபனிஷத்துகள் அதெல்லாம் பண்ணாத ஒரு விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு பண்ணுறது. ஏன்னா அதெல்லாம் தனியாக நம்ம ஒரு ஆத்ம யாத்திரைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சாதகனுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் பகவத்கீதையும் உபனிஷத்துகளும். ஆனால் இந்த பாகவதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உபனிஷத்துகளோடையும் கீதையோடைய ரசம் அப்படியே பிழிஞ்சி கதைகளாக்கி நம்ம இந்த பாகவத கதைகளை கேட்கும்போதே கண்டிப்பாக 2 சொட்டு கண்ணீராவது வரும். கேட்கும்போதே நம்ம சித்தத்தை அதை சுத்தி பண்ணிகிட்டே வரும். அதுதான் பாகவதம் அவ்வளோ வசதி. வீணான விஷயங்களே பாகவதத்தில் எங்கேயுமே கிடையாது. லௌகீகமான விஷயங்களை நோக்கி பாகவதம் ஒரு போதும் நம்மளை தள்ளாது. ஒரு கதை கூட அந்த மாதிரி இல்லை. சுகபிரம்ம ரிஷின்னு சின்ன சின்ன கதையை சொல்லும்போது கூட அது ஞானத்தை நோக்கி தான் நம்மளை நகர்த்தின்றே வரும். ராஜாவாக இருந்தாலும் சரி, பாகவதராக இருந்தாலும் சரி, கடைசியில் சொத்து சுகங்களோட சௌக்கியமாக வாழ்ந்தார் அப்படின்னு இந்த கதைகளில் எங்கேயுமே வராது. எல்லாத்துலேயும் பற்று அறுத்து இந்த உலகத்தில் இருந்தால் கூட பெருமாளோட திருவடியை பிடிச்சுட்டே இருந்தா அப்படின் தான் வரும். சுகபிரம்ம ரிஷி மாதிரி மகத்தான மகரிஷிகள், யுக புருஷர்கள் திருவாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சத்தியமான வார்த்தை. ஞானத்தோட உயர்ந்த நிலையை எப்போவும் அவள் பேசிகிட்டே இருப்பா. தன்னை இழக்கிற பக்தியை பற்றி இந்த பாகவதம் முழுக்க அவர் சொல்லிகிட்டே வரார். ஹரிநாம பஜனை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறார். ஏன் அந்த உயர்ந்த நிலையிலேயே இருந்து பேசணும், சாதாரண பாமரருக்கு புரியும்படி ஒரு விஷயத்தை கொடுக்கலாமே அப்படின்னா, சுகபிரம்ம ரிஷிக்கு அவர் எப்பயுமே பிரம்மத்திலேயே கலந்துருக்கிறதுனால தனக்கு அந்நியமாக யாருமே இல்லை அப்படிங்கிற நிலையிலேயே அவர் இருப்பார். அதனால் அந்த நிலையில் இருந்துட்டே எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வருவார். தான் இருக்கக்கூடிய நிலையிலேயே இன்னொருத்தரையும் ஏற்றி விட்டுடுவார். மகா சமர்த்தராக அவர் இருக்கிறதுனால சாதாரண நிலையில் எதையுமே பேச வேண்டிய நிலையில் அவர் இல்லவே இல்லை. பரீட்சித்த ஏகாதச ஸ்கந்தம் அப்படிங்கிறக்கூடிய 11வது அத்தியாயத்தை சுகாச்சாரியருக்கு சொல்லும்போது மனசை இன்னும் கூர்மையாக்கி கவனிக்க ஆரம்பித்தான். அப்படியே அவனுக்குள்ள ஞானம் சுரக்க ஆரம்பிச்சது. ஸ்ரீமத் பாகவதமே கிருஷ்ணஸ்வரூபந்தான். பாகவதம் அப்படிங்கிறது ஒரு தனி புஸ்தகம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மனுஷனால் இயற்றப்பட்ட நூலும் கிடையாது. இதில் எந்த ஒரு பரிகாரங்களும் கிடையாது, இல்லை இதை இதில் எந்த ஸ்துதியும் கிடையாது, இதை படித்தா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பூர்ண ஞானம்தான் பாகவதம். பிரம்மம் அப்படிங்கிற அந்த மகாசக்தி சப்தங்களாகவும் அக்ஷரங்களாகவும் அப்படியே எழுத்துக்களாகவும் பாகவதத்தில் பரவி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கோயிலெலாம் போய் சேவித்தோன்னா அர்ச்சாவதார ரூபியாக பெருமாளை நம்ம சேவிப்போம். ஆனால் ஆச்சரியமாக பாகவதங்கிற இந்த புராணத்தில் கிருஷ்ணர் அப்படியே உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்கிறத நம்ம சேவிக்க முடியும். அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தை வந்து ஞானிகள் ரொம்ப வசதியாக கொண்டாடுறா. பாகவதத்தை கேட்கறதும் படிக்கிறதும் மனனம் பண்ணுறதுமே கிருஷ்ண பக்தி தான். அந்த கதைகளோட நாயகனே கிருஷ்ணன் தான். அவன் வந்து எப்பயுமே நம்மளை நோக்கியே நம்மளை வந்து திருப்ப வைக்கிறான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான ஊற்றான கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறதுக்கு அவனே வழிகாட்டி கொடுக்குறான். ஜெகம் முழுக்க விஷ்ணுமயம்தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காண்டங்களையும் நம்ம படிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். என்னென்னா, ஒன்றுமே பகவானோட அவயங்களாகவே இருக்குது. முதல் 3 காண்டங்கள் பாகவதத்தோட பிரதானமும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய அந்த வந்து பகவானோட திருவடி. சிருஷ்டியிலிருந்து ஆரம்பித்து மித்த காண்டங்கள்லாம் பாகவதத்தோட இடைப்பகுதி, பகவானோட இடைப்பகுதி. அதுக்கு அடுத்தது ராஜவம்ச கதைகள் வந்து பகவானுடைய புஜப்பகுதியாக இருக்குது. அஜாமிலன் கதை மட்டும் பகவான் நாமத்தோடைய மகிமையை உரக்க சொல்கிறதுனால பாகவதத்தோட ஹிருதயமாக இருக்கும். தசமஸ்கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாமே பாகவதத்தோட சிரசாக இருக்குது. இப்படி பாகவத புருஷனை கற்பனை பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்தோன்னா, இப்போ சொல்லக்கூடிய ஏகாதச ஸ்கந்தம் அப்படிங்கிற அந்த 11வது அத்தியாயம் ரத்ன கிரீடமாக இருக்கான் அந்த பாகவதத்தில். ஏன்னா இதில் வரக்கூடிய எல்லா உபதேசங்களும் அப்படியே ஒரு அழகான கிரீடத்தில் கற்கள் பதிச்சு வச்ச மாதிரி இருக்குது, நவரத்னங்களை பதித்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நம்ம கேட்ட கதைகள் எல்லாமே ஞானத்தையும் தர்மத்தையும் நேரடியாக நமக்கு கேட்கக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு வளர்த்து விட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம கேட்டது எல்லாமே கதைகளாக இருந்தது. ஆனால் இந்த காண்டம் முழுக்க கதைகளாக இல்லாமல் உபதேசங்களாகவே இருக்கும். அதனால்தான் ஏகாதச ஸ்கந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சுகபிரம்ம ரிஷி நிலையாமையை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். சுகபிரம்ம ரிஷி ரொம்ப அதை தீர்க்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். பரீட்சித்தும் ரொம்ப கவனமாக கேட்குறான். பரீட்சித்து பகவான் தன் மக்கள் அப்படின்னோ வேறு தேசத்தவன் அப்படின்லாம் வேற்றுமையெல்லாம் பாராட்டுறது கிடையாது. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறது மட்டும்தான் பகவானுடைய நோக்கமாக இருக்குது. அகங்காரம் எங்கெல்லாம் தலை விரித்து ஆடுறதோ அதை வேரோடு அறுத்து எறியறது தான் முதல் கடமையாக வச்சுட்டுருக்கார் பகவான். அந்த அகங்கார ஆட்டத்தை அதிகம் போட்டவா யார் தெரியுமா? யாதவர்கள். அவர் இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது பகவான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யாதவர்கள்லாம் தன்னுடைய ஜனங்களாக இருந்தால் கூட ஏன் இப்படி இவா தலகால் புரியாமல் ஆடுறா? இவாளை கண்டா எல்லாரும் பயந்துன்னா ஓடுறா? எதிர்க்க யாருமே இல்லையே, அதனால் யாதவர்களுக்கு என்ன இவ்வளோ அகங்காரம் வந்துடுத்து? கௌரவர்கள் கூட அழிஞ்சு போயிட்டா, அசுரர்கள்லாம் கூட சம்ஹாரம் பண்ணியாச்சு, தேவர்கள் கூட யாதவர்களை பார்த்து பயந்து ஓடுறா. ஏன்னா இந்த யாதவர்கள்லாம் யார்? கிருஷ்ணனுடைய ஜனங்கள். தன்னுடைய இனமாக இருந்தாலும் சரி, அதர்மம் இருக்கும் அப்படின்னா அது அழியத்தான் வேணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணுறார். எல்லா செல்வங்களும் அதிகாரங்களும் இருந்தால் உடனே கர்வமும் அலட்சியமும் தானாக வந்துடும். அப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ யார் பெரியவா யார் சின்னவான்னு பார்க்காம எல்லாரையும் கேலியும் கிண்டலும் பண்ண தோணும். அதை அழிக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பகவான் வந்து தன்னோட லீலைகளெல்லாம் முடிச்சுண்டு வைகுண்டத்துக்கு போகணுங்கிற திருவுள்ளம் வந்துடுத்து அவருக்கு. ஒரு சமயம் விஸ்வாமித்ரர், துர்வாசர், பிருகு இந்த மாதிரி மகத்தான மகரிஷிகள்லாம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்துக்காக பகவானை பார்க்கறதுக்காக வரா. திருவெல்லாம் அலங்காரமாக இருக்குது. யாதவர்கள்லாம் விதவிதமாக வேஷங்கள் போட்டுண்டு விளையாடின்னு இருக்கா. அதில் சாம்பன் அப்படிங்கிறவன் கர்ப்பவதி ஆட்டம் வேஷம் போட்டுருக்கான். மகரிஷிகள் வர நேரம் பார்த்து சாம்பனை கூப்பிட்டு அந்த யாதவ கூட்டம் ரிஷிகள் முன்னாடி நிறுத்தினான். சாம்பன் கைகளில் வளையல்களும் அவன் ஒரு மாதிரி நளினமாகவும் இருக்கான், பெண் மாதிரியே இருக்கான். மகரிஷிகள் வந்திருக்கான்னு கூட பார்க்காம மகரிஷிகளை கேலி பண்ணுற மாதிரி அவளை பார்த்து, பெரியோர்களே இவனுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா இல்லை பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறான். மகரிஷிகள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு அலட்சியம், அவளை பற்றின ஒரு அலட்சியம் இருந்தது எல்லாருக்கும். ரிஷிகள் எல்லாரையும் கூர்ந்து பார்க்குறார். என்ன சொல்லலான்னு யோசிக்கிறா. கண்ணை முடின்னு பகவானை நினைக்கிறா. கிருஷ்ணா, ஏன் எங்கள் மூலமாக உன் லீலைகளை நடத்துகிற? இதுக்குத்தான் எங்களை இங்கே வரும்படி நீ வர வச்சியா? ரிஷிகளோட சாபத்தினால யாதவர்கள் அழிஞ்சானு சொல்லப்படணுமா? நீ அப்படி நினச்சிருந்தா இவாளுக்கு இந்த ஏளன புத்தி வந்திருக்காரதோ என்னவோ அப்படின்லாம் யோசனை பண்ணுறா. சரி, இவாளுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம், ஆனால் இவள் வயத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லலாம் அப்படின்னு கண்டதை கண்டபடி சொல்கிறதுல எதுவும் தவறில்லையேன்னு சொல்லிவிட்டு அவள் சொல்கிறாள். யாதவர்களே, இந்த சாம்ப பெண்ணுக்கு ஆண் குழந்தையும் பிறக்காது பெண் குழந்தையும் பிறக்காது, யாதவ குலத்தையே நாசம் பண்ணக்கூடிய ஒரு இரும்பு உலக்கை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறான். யாதவர்கள் பெருசாக சிரிக்கிறான். ஏன்னா இவன் பெண்ணே இல்லை, இவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அதனால் இரும்பு உலக்கை எப்படி பிறக்கும்? அதுலேயும் குழந்தை தானே பிறந்தால் பிறக்கணும், இரும்பு உலக்கை எப்படி பிறக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சாம்பனோட வேஷத்தை கலைக்கும்போது அந்த ரிஷிகள் அந்த பக்கம் நகர்ந்து போயிடுறா. மெதுவாக உடைகளை களையும் போது உண்மையாகவே ஒரு இரும்பு உலக்கை இருந்ததாம். யாதவர்கள் அரண்டு போயிட்டா, முகம் இருண்டு போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ ஏற்பட்ட தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ தான் அவளுக்கு உரைக்கிறது. சுதாரிச்சுண்டு அப்போ கூட கிருஷ்ணன் அவகிட்ட ஓடியிருக்கலாம், கிருஷ்ணா இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நேராக என்ன பண்ணுன்னா அந்த உலக்கையை எடுத்துன்னு உக்ரசேன மகாராஜா கிட்ட கொண்டு போய் காமிக்கிறா. அவரோ அதை பெருசாக எடுத்துக்காம, இது என்ன பெரிய விஷயம், இதை தூள் தூளாக்கி பிரபாச க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கடலில் எரிஞ்சிடுங்கோ அப்படின்னு உத்தரவிட்டுடுற. யாதவர்கள் அந்த உலக்கையை தூள் தூள் ஆக்கினா இந்த துகள்கள் என்ன செய்ய போகிறதுன்னு ரொம்ப துச்சமாக நினச்சி கடலில் எரிஞ்சா அந்த தூள் கரையலை. அது சரியான காலத்துக்காக காத்திருந்தது. பரீட்சித்து இங்கே இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சுகபிரம ரிஷி விவரமாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரே அவருக்கு தலைவராக இருந்தால் கூட பகவானுக்கு எது ரொம்ப பிடிக்காது தெரியுமா? குரு நிந்தனை. எதை வேணாலும் பொறுத்துப்பார். ஒரு குருவை யாராவது நிந்தனை பண்ணினா பகவானால் கூட தெய்வத்தினால் கூட ஏற்றுக்க முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல அவர் உணர்த்துறார். இப்போ அந்த இரும்பு துகள்கள் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறார் சுகபிரம்ம ரிஷி. யாதவர்களும் அதை கடலில் வீசி எரிஞ்சா கூட ரிஷிகளோட சாபத்தை நினச்சி உள்ளுக்குள்ளே பயந்துட்டே தான் இருந்தா. அது யாராக இருந்தாலும் தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மகத்தான ரிஷிகளை இப்படி கேலி பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் கொஞ்சம் கவலையோடு பேச ஆரம்பித்தா. இந்த உலக்கை எங்கடா போட்டீங்கோ அப்படின்னு ஒரு யாதவன் ஒருத்தன் கேட்குறான். அது பிரபாச தீர்த்தத்தில் போட்டுட்டோம், அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அது யாரையும் யாருக்கிட்டேயும் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் நீ நினச்சின்னு இருக்க, ரிஷிகள் சொன்னது சொன்னது தான், அது ஏதாவது நிச்சயம் பண்ணும், எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் முதல்லையே இந்த விஷயத்தை கிருஷ்ணர்கிட்ட சொல்லியிருக்கணும், இப்படி உட்காந்து ரகசியமாக பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ பாருங்கோ, நீங்கள் செஞ்ச காரியம் எல்லாருக்கும் ஒரு அவஸ்தையாகிடுது அப்படின்னு கூட்டம் கூட்டமாக பேசிகிட்டே இருக்கா. யாருக்குமே பயப்படாத யாதவர்களும் இருந்தா, அவளாம் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு பார்த்துடலாமே அப்படின்னு அவளும் தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ரகசியமாக நிறைய பரிகார பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் பகவான் கிருஷ்ணனுடைய கணக்கு எப்பவுமே தப்பாது. அலைகள் முட்டி முட்டி துரத்தப்பட்ட அந்த உலக்கியோட துகள்கள்லாம் கோரைகளாக முளைச்சதான், பெருசாக ஆள் உயர கோரைகளாக. அதோட நுனி வந்து வாளோட கூர்மை அளவுக்கு அதி கூர்மையாக இருந்ததாம். உலக்கையோட நீண்ட சின்ன பகுதி எதேச்சியாக ஒரு மீன் அதை சாப்பிட்டுடுத்து செம்படவன் ஒருத்தன் வந்து வலை வீசி மீன் பிடிக்கும்போது அந்த மீன் சிக்கிறது அவனுக்கு. அது என்னது கனமாக இருக்கே அப்படின்னு அந்த மீனை எடுத்து பார்க்குறான். பார்க்க சாதாரணமாக இருக்கு, ஆனால் எடை ஜாஸ்தி இருக்கே அப்படின்னு அதோடய வயத்தை கிழித்து பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு இரும்பு இருந்தது, அது இத்தனை கூர்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி இதோட வயத்துக்குள்ளே போச்சு அப்படின்னு யோசனை பண்ணுறான். அந்த மீன் வயத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பை எடுத்து தான் வேட்டையாட வச்சுக்கலாம் அப்படின்னு அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான். இந்த எல்லா விஷயமும் பகவானுக்கு தெரியும். கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கார், எதையும் மாற்றி அமைக்கலை. யாதவர்கள் பிரபாச தீர்த்தத்தையும் இந்த கோர புற்களையும் இன்னும் அடையறதுக்கு உண்டான நேரம் வந்துட்டே இருந்தது. சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார், யாதவர்கள் தங்களை தாங்களே தாக்கிக்கூடக்கூடிய விஷயத்தை இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்போ நடக்கும்னாக்கா, பகவான் வந்து வைகுண்டத்துக்கு போகிற சமயத்தில் தான் நடக்கக்கூடிய விஷயம். அது வரைக்கும் இன்னொரு விஷயம் நடந்தது, நாரதர் துவாரகைக்கு வந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். எப்போதும் நாரதருக்கு கிருஷ்ணரை பக்கத்துலேயே இருந்து தரிசனம் பண்ணணும்னு ஆசை. கிருஷ்ணர் என்னெல்லாம் லீலைகள் பண்ணுவார், யார் யார்கிட்டலாம் எப்படி எப்படி பேசுவார், அவர் எப்படி இருப்பார், என்ன பேசுகிறார் அப்படின்னு ஆசை. அதனால் துவாரகைக்கு நாரதர் போகிறார் அப்படின்னு அடுத்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறேன்.